தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த லெந்து காலங்களின் இந்த சிறப்பான தியான நேரங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த 2018 ஆண்டின் இந்த தியானங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரத்தக்கதாக, ஒரு புதிய விடியலுக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தவும், ஒரு புதிய துளிர் எங்களில் விடுவதற்கு புதிய வளர்ச்சியை நீர் எங்களுக்கு தந்தருளும்படியே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த 2018 ஆண்டின் இந்த லெந்து காலங்களை நாம் கிறிஸ்துவோடு கூட நடந்த பழைய ஏற்பாட்டின் தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் சிந்தித்து வருகிறோம். ஒருவேளை தேவனோடு அவர்கள் நடந்த காலங்கள், தேவனோடு நடந்ததினால் அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், தேவனோடு நடப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தின அல்லது உறுதுணையாய் இருந்தவைகளை நாம் சிந்திப்பது மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். கடந்து வந்த நாட்களிலே நாம் தேவனோடு நடந்தவர்கள் என்கிற தலைப்பிலே நோவா தேவனோடு கூட சஞ்சரித்ததை நாம் சிந்தித்தோம். அதைத் தொடர்ந்து ஆப்ரஹாம் தேவனோடு நடந்த அனுபவங்களை சிந்தித்தோம். அதை கடந்து நாம் யோசேப்பின் வாழ்க்கையில் தேவனோடு நடந்த அனுபவங்களை சிந்தித்தோம். இந்த நாளிலே மோசே தேவனோடு நடந்த அனுபவங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, மோசே என்று சொன்ன உடனே நமக்கு அநேக காரியங்கள் நினைவுக்கு வரும். மோசேயினுடைய பிறப்பு முதல் அவன் மரிக்கும் நொடி வரையிலும் அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களுமே வித்தியாசமாகவே நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், அவன் பிறந்த பொழுது அழிவு ஆயத்தமாக இருந்த நேரம், பிள்ளைகள் கொலை செய்யப்பட வேண்டிய நேரம், ஆனால் அங்கே ஆண்டவர் அவனை அற்புதமாக பாதுகாத்தார். மோசே மரிக்கின்ற நேரத்தில் எல்லாரைப் போல அவன் மரித்ததை வேதம் சொல்லவில்லை, மாறாக தேவன் அவனை எடுத்துக்கொண்டு தேவன் அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதிலும் மோசேயின் வாழ்க்கை ஒரு வேறுபடுத்தப்பட்ட அல்லது ஒரு வித்தியாச தன்மையை நாம் புரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, மோசேயின் வாழ்க்கையை வேத புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறதை போலவே பல மதங்களிலும் மோசேயினுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் எழுதப்பட்டுள்ளது. அதில் மிக முக்கியமானது ஜூடாயிசம் என்று சொல்லப்படுகிற யூத மதத்தில் அங்கே மோசேயை குறித்து ஏறக்குறைய 4 புத்தகங்களில் அதிகமாக மோசேயினுடைய வாழ்க்கையும் மோசே தேவனோடு நடந்த அனுபவங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஜூடாயிசம் அதிகமாக அவர்கள் 5 ஆகமங்களை வைத்திருந்தார்கள். அந்த 5 ஆகமங்களில் 4 ஆகமங்கள் யாத்திரையாகவும் லேவியராகவும் எண்ணாகவும் உபாகமும், இந்த 4 ஆகமங்களிலும் மோசேயோடு கூட மோசேயின் வாழ்க்கையானது யூத மதத்தில் ஏறக்குறைய 60% மேலாக அவனும் தேவனும் ஜனங்களும் என்கிற தலைப்பில் அதிகமாய் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது கிறிஸ்தவத்தில் மோசேயின் வாழ்க்கை என்பது பழைய ஏற்பாட்டின் பக்கங்களில் எழுதப்பட்ட வாழ்க்கை முறை மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் பல இடங்களில் மோசேயினுடைய பெயரும் மோசேயின் வாழ்வின் அனுபவங்களும் பயன்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் அநேக இடங்களில் மோசேயை பயன்படுத்துகிறார். யூத ஜனங்கள் வந்து மோசேயினால் செய்யப்பட்ட அற்புதங்களை எல்லாம் சொல்லுகிற பொழுது ஆண்டவரும் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சொல்லுகிறார்கள், மோசே முற்பிதாக்களுக்கு அங்கே வனாந்திரத்தில் 40 காலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே அல்ல, தேவன் கொடுத்தார், நான் ஜீவ அப்பமாய் இருக்கிறேன் என்பதை பிரத்யட்சப்படுத்துகிறார். அதே போல அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே அங்கே யோவான் அங்கே இயேசுவனுடைய சீடர்களில் அல்லது அங்கே அநேகர் ஸ்டீஃபன் பயன்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். ஸ்தேவான் மோசேயின் வாழ்க்கையை மிக திருஷ்டாந்தமாக
அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் எழுதுகிறார். பவுலடியார் தன்னுடைய சாட்சியில் மோசையின் வாழ்க்கையை எழுதுகிறார். எபிரேயர் புஸ்தகத்தில் விசுவாசிகளின் பட்டியலில் மோசையின் விசுவாசமானது தெளிவாக எழுதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஸோ பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மோசையினுடைய பெயரும் அவனுடைய அனுபவங்களும் அதிகமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக மார்மனிசம் என்று சொல்லப்படுகிற மார்மன்ஸ், அவர்களும் கூட மோசேயின் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் கிறிஸ்தவர்களைப் போலவே. ஆனால் அதையும் கடந்து அவர்களிடத்திலே ஒரு வேத புத்தகத்திலே ஒரு தனி புத்தகம் உண்டு. அதனுடைய பெயர் என்னவென்று சொன்னால் மோசேயின் ஆகமம் என்று சொல்லி மோசேயின் வாழ்க்கையை குறித்து ஒரு தனி புத்தகத்தை அவர்கள் வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால் 1836 ஆண்டு ஏப்ரல் மாதம் 3வது நாளிலே ஜோசப் ஸ்மித் என்கிறவரும் ஆலிவர் சௌத்ரி என்கிற இருவர் தான் அந்த மார்மனிசம் துவக்கியவர்கள். அவர்கள் இருவரும் அங்கே கிர்க்லேண்ட் டெம்பிள் என்று சொல்லப்படுகின்ற ஒஹாயோ மாகாணத்தில் ஒரு ஆலயத்தில் அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது மோசே பிரத்யட்சமாக அவர்களுக்கு தரிசனமானதையும் மோசே அவர்களை தொட்டு ஆசீர்வதித்ததையும் எழுதுகிறார்கள். எப்படி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே மறுரூப மலையிலே அங்கே மோசே வெளிப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோமோ அதே போல அவர்களும் கூட ஒரு கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் மதமும் கூட இதை விற்று வைக்கவில்லை. ஏறக்குறைய 502 இடங்களில் மோசேயினுடைய பெயர்களும் மோசேயினுடைய காரியங்களும் குரானில் எழுதப்பட்டிருக்கிறதாம். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமில் வந்த எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பிரதான தீர்க்கதரிசியாக மோசே ஏற்றுக்கொள்ளப்பட்டார். மற்ற தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையை காட்டிலும் மோசேயினுடைய வார்த்தைகளும் மோசேயினுடைய திருஷ்டாந்தங்களும் அதிகமாய் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். மோசேயின் பிறப்பை குறித்து சொல்லப்படும் பொழுது ஆனால் வேதம் சொல்லுகிற வண்ணமாக இஸ்லாமியர்கள் சொல்லுவதில்லை. அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்ட வாசகங்கள் எப்படி என்று சொன்னால், அங்கே பார்வோனுக்கு மனைவியாக இருந்த ஐசா என்கிற பெண் தான் மோசேயை அங்கே நதியிலிருந்து கொண்டு வந்ததாகவும், தன்னுடைய புருஷனுக்கு தனக்கு குழந்தை இல்லை என்பதனால் இந்த குழந்தையை நாம் தத்தெடுத்து வளர்ப்போம் என்று சொல்லி தங்கள் குழந்தையாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, இன்னும் அதை காட்டிலும் ஒரு முக்கியமான கருத்து ஒன்று நான் படித்தேன். அவள் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், மோசேக்கு அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அந்த பொறுப்பை அவன் பார்வோன் இடத்திலே போய் சொல்லுகின்றான். அங்கே பார்வோன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அப்போ அவன் போய் என்ன செய்கிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல சொல்றான், ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போக வேண்டும் என்று அழைக்கிறார் என்று சொல்லி. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழைய சில கசப்பான அனுபவங்கள், நாங்கள் அந்த இவ்வளவு பெரிய யுத்தத்திற்கு வரமாட்டோம் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லுகிற பொழுது அங்கே நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், அங்கே அல்லாஹ்விடத்தில் மோசே வேண்டுதல் செய்தாராம். அப்பொழுது ஆண்டவர் என்ன அல்லாஹ் என்ன செய்தாராம், மோசேயையும் அவருடைய சகோதரன் ஆரோனையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு பிரித்து விட்டாராம். அப்படி பிரித்து விடப்பட்டதினாலே 40 காலம் வனாந்திரத்தில் அவர்கள் சுற்றி திரிந்தார்களாம். ஒருவேளை பலர் பல காரியங்களை மோசேயை குறித்து சொன்னாலும் மோசேயின் வாழ்க்கையை மூன்றாக பிரித்து விடலாம். 1, மோசேயின் அரண்மனை வாழ்க்கை. 2, மோசேயின் ஆடு மேய்க்கின்ற வாழ்க்கை நிலை. 3, மோசே இஸ்ரவேல் ஜனங்களின் தலைவனாக வாழ்ந்த 40 காலம் என்று பார்க்கிறோம். முதலாவது இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியாக இருந்து மோசேயினுடைய முதல் வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், மோசேயும் தேவனும் என்கிற தலைப்பில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மோசேயும் தேவனும், God, Moses and God. So God designed Moses. ஆண்டவர் மோசேயை அவர் உருவகப்படுத்தினார் அல்லது உருவாக்கினார் என்பதை நம்ம வேதத்தின் வழியாக புரிந்து கொள்ளப் போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, God designs everyone for the great task. ஒவ்வொருவரையும் தேவன் இந்த உலகத்திலே ஒரு விலையேற பெற்ற காரியத்திற்காக வடிவமைக்கின்றார். இந்த உலகத்தில் யாருமே அதை தவிர்க்க முடியாது அல்லது அந்த திட்டத்தை விட்டு விலகி செல்லவும் முடியாது. Everyone has a role to play as an individual, as a family member, as a one of the member of the church, அண்ட் ஆல்சோ பார்ட் ஆஃப் த பிக் சொசைட்டி, சமுதாயத்தில் எல்லா இடங்களிலும் நாம் நம்மை இணைப்பதற்கென்று தேவன் நம்மை வடிவமைக்கிறார். அப்போ தேவன் மோசேயை வடிவமைத்ததற்கு முதல் காரியம் என்ன செய்தார் என்று சொன்னால், அங்கே ஆதி அங்கே யாத்திரையாகமும் 3:4 ஆண்டவர் மோசேயை பெயர் சொல்லி அழைக்கிறார். 4 சொல்லுகிறது, 3:3 வாசியுங்கள். அப்பொழுது மோசே பிரியமானவர்களே, தேவன் மோசேயை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். ஒருவேளை மோசேயின் பெயர் எப்படி தேவனுக்கு தெரிந்திருக்கும் என்றெல்லாம் பலர் பல கேள்விகளை கேட்பார்கள். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் மோசேயை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, மோசேயினுடைய வாழ்க்கையானது அந்த வண்ணாந்திரத்திலே ஆடுகளை மேய்க்கிறவனாக சுற்றித் திரிகிறான். ஏறக்குறைய 40 அந்த வண்ணாந்திரத்தில் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை இப்படிப்பட்ட அக்கினி எரிவது ஒரு இயற்கையான நிகழ்வு, காட்டு தீ அவ்வப்போது வெளிப்படுவதும் உஷ்ணத்தினால் எரிகிற ஒரு காரியம் இருந்தது. ஆனால் எல்லா எரிகிற நெருப்பை காட்டிலும் தேவன் அந்த அந்த முச்செடியில அவர் அங்கே வெளிப்படுத்தின நெருப்பு என்ன செய்தது என்று சொன்னால், அவன் போகிற பாதையை மாற்றி அமைத்தது, அல்லது தட் அட்ராக்டட் அவனை, அது என்ன செய்தது என்று சொன்னால் அதிகமாய் அவனை அந்த அற்புத காட்சி அவனை இழுத்தது என்று பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா, இட் டைவர்டட் இஸ் வே ஆஃப் லிவிங். மோசே எப்படி வாழ்ந்திருப்பான் யோசித்து பாருங்க. 400 ஆண்டுடைய வார்த்தை இல்லாத காலம், வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண நிலையில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அங்கே இப்படிப்பட்ட நெருப்பு அங்கங்கு எரிகிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த நெருப்பு முழுவதுமாய் அவனை தட்டி எழுப்பினதாக இருந்தது. இன்று அநேக நேரங்களில் நாமும் கூட அனுதின அலுவல்களில் பக்குவப்பட்டவர்களாக, அனுதின அலுவல்களோடு கூட இணைந்து நம்முடைய நோக்கங்களையும் சிந்தனைகளையும் வேறு நிலைப்படுத்திவிட்டு தேவன் மனிதனோடு பேசுவது என்கிற ஒரு பழக்க வழக்கம் இல்லாத ஒரு நிலையில் மோசேயைப் போல இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் சில நேரங்களில் அவர் நம்மை என்ன செய்கிறார் என்று சொன்னால் டைவர்ட் பண்ணுகிறார், நம்மை தட்டி விடுகிறார், ஒரு அற்புத காட்சியை காண்பிக்கிறார். எதற்காக என்று சொன்னால், வந்து என்னோடு கூட சேர்ந்து கொள். இந்த வார்த்தையை ஆண்டவர் முதலாவது ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தியிருந்தார். 400 பிறகு நடக்க போகிற சம்பவம் என்ன என்பதை ஆதியாகமம் 15 தேவன் சொல்லி இருக்கிறார். அதை தான் இந்த இடத்துல நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 காரியம், மோசேயும் தேவனும் என்கிற பார்வையில் ஆண்டவர் அழைத்தவர் மாத்திரமல்ல, அங்கே மோசேயினுடைய புரிந்து கொள்ளுதலை மாற்றி அமைத்தார். God changed the way of understanding things. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்வோம். ஆனால் தேவன் ஒரு மனிதனை அவருக்கென்று தெரிந்தெடுக்கும் பொழுது அவனுடைய சிந்தனை திறனை அல்லது புரிந்து கொள்ளும் திறனை மாற்றி அமைக்கிறார். எப்படி மாற்றினார் பாருங்க. அங்கே 3 ஆண்டவர் மோசேயினிடத்தில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து அனுப்புகின்றார். நீ போய் என்ன செய்ய வேண்டும், என் ஜனங்களை விடுவித்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அப்படி அனுப்பும் பொழுது அவன் மனதிற்குள் இருந்த அவனை குறித்த பல எண்ணங்கள். முதல்ல அவன் என்ன நினைத்தான் தெரியுமா, நான் யார், ஊமாய். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன், புரிந்து கொள். ஒரு சிந்தனையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார். அப்ப அவன் கேட்கிற, ஆண்டவரே அப்பொழுது நீர் யார், ஹூ ஆர் யூ. அப்ப அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஆதி முற்பிதாக்களுக்கு வெளிப்பட்ட தேவன் என்பதை புரிந்து கொள்ளும்படி செய்கிறார். அவன் சொல்றான், நான் போய் சொன்னால் ஒருவரும் நம்ப மாட்டார்களே, நோ ஒன் வில் பிலீவ். அதற்கு அவர் சொல்லுகிறார், ஐ வில் கிவ் யூ சைன், அதற்கு ஒரு அடையாளத்தை நான் தருகிறேன், நான் உன்னை வெறுமையாக அனுப்பவில்லை என்பதை புரிந்து கொள்ள செய்கிறான். அடுத்தவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் ஒரு நல்ல பேச்சாளன் அல்ல, நான் வாக்கு வல்லவன் அல்ல. I am not a good talker. ஆண்டவர் சொல்றாரு, ஹூ மேட் யுவர் மவுத், உன் வாயை உருவாக்கினது யார் என்று கேட்கிறார். மோசேக்குள்ளாக ஒரு புரிந்து கொள்ளுதல் ஆரம்பமானது. அப்புறம் அவன் சொல்றான், ஆண்டவரே என்னால் இது முடியாது, I can't do it. ஆண்டவர் சொல்றாரு, I will send you a help. உனக்கு உதவியாளராக நான் ஒருவரை அனுப்புவேன் என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனும் மோசேயும் தங்கள் வாழ்க்கையில் தேவனை மோசே சந்தித்த பொழுது அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் வெளியரங்கமான மாற்றம் அல்ல, அவனுடைய புரிந்து கொள்ளுதலில், அவனுடைய சிந்தனையில், அவன் தன்னை குறித்து கவலைப்பட்ட காரியங்களில் ஒரு புதிய புரிந்து கொள்ளுதல் உருவானது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, when we meet our Lord, God wants to change our inner thinking pattern. அவரை குறித்தும் அவர் நமக்கு வைத்திருக்கிற வேலையை குறித்தும் நாம் அவருக்காக செய்ய போகிற காரியங்களை குறித்தும் ஒரு புதிய புரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் உண்டாக்குகிறார். மாத்திரமல்ல, தேவனும் மோசேயும் என்று பார்க்கும்போது அழைத்தார், அவனுடைய சிந்தனைகளை புரிந்து கொள்ளுதலை மாற்றினார், அதோடு கூட நிறுத்திவிடவில்லை, தொடர் அனுபவங்களை கொடுக்கிறார். நீங்கள் ஆதியாக யாத்திரையாகவும் 6 அதிகாரத்தில் இருந்து 15வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கிற காரியம் என்ன, ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் மோசேயோடு கூட பேசுவார். பாருங்கள், 7வது அதிகாரம் 8வது வசனம், யாத்திரையாகவும் 7வது அதிகாரம் 8வது வசனம், கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, அந்த கூட்டத்தில் அங்கே எவ்வளவு ஜனங்கள் இருந்தார்கள் என்பது முக்கியம் அல்ல, தேவன் மோசேயோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். So God tells step by step, தினம் தினம் என்ன செய்ய வேண்டும். 7வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்றாரு, நீ போய் என்ன செய், அந்த நதியை அங்கே அங்கே தண்ணீர்களுக்கு தண்ணீர்களை அள்ளி வீசும்படி சொல்லுவார். 8வது அதிகாரத்தில் நதியின் மீது கோலை நீட்டும்படி செய்கிறார். 13வது வசனம் பார்க்கிறோம், 8வது அதிகாரத்தில் கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தாராம். That is something different. வாசியுங்கள், 8வது அதிகாரம் 13வது வசனம். போதும் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது அந்த 13வது வசனத்தில் கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வாட் அ கிரேட் என்கவுண்டர், எவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு நெருங்கின சூழ்நிலையில் மோசேயும் தேவனோடு இருந்திருப்பார் என்று சொன்னால், தேவன் சொல்வதை மோசே செய்கிறான், மோசே சொல்வதை தேவன் செய்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகத்தில் வாழ்ந்து தேவனோடு நடந்தவர்களில் மோசேக்கு கிடைத்த கிருபை உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கை நிலை. இதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்கிறோம். அவ்வப்போது தேவனோடு பேசுவதும் தேவன் மோசையோடு பேசுவதனுடைய தொடர்ச்சி எங்கு போய் முடிந்தது என்று சொன்னால், ஆண்டவர் அவனை கொண்டு போய் 40 நாள் அங்கே அவர் அருகிலே அமர வைத்து அவனோடு கூட அவர் பல நாட்கள் இணைந்திருந்தார். ஒருவேளை மலையில் மேலே ஏறி போய் உடனே அவன் கற்பனைகளை வாங்கி கொண்டு வரவில்லை, 2 முறை போய் என்ன செய்கிறான், ஏறக்குறைய 40 நாட்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மோசேயை தேவன் வடிவமைத்தார். ஸோ தேவனோடு நடப்பதற்கு, ஒரு நீண்ட பயணத்திற்கு, ஒரு நீண்ட ஆசீர்வாதமான வாழ்விற்கு தேவன் நம்மையும் வடிவமைக்கிறார். 2வது காரியம், மோசேயின் வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கும்போது, மோசேயின் வாழ்க்கையினுடைய யூனிக்னஸ் அல்லது the different qualities of Moses. மோசேயினிடத்தில் இருந்த சில தனித்தன்மைகள், எப்படிப்பட்ட தனித்தன்மைகள் எல்லாம் மோசேயினிடத்தில் இருந்தது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபிரேயருக்கு எழுதுகிற ஆசிரியர் மிக அழகாக எழுதுகிறார். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் மோசேயினுடைய விசுவாசம் தட் வாஸ் ஹைலைட்டட், அது மேன்மைப்படுத்தப்பட்டது. வாசியுங்கள், 11வது அதிகாரம் 24வது வசனம், எபிரேயர் 11:24. பிரியமானவர்களே, மோசேயின் வாழ்க்கை குறித்து இந்த 2 வசனங்களில் மோசேயினுடைய விசுவாசம் உலகத்தில் வாழ்ந்த மற்றவர்களை காட்டிலும் வேறுபடுத்தியது. இன்றைக்கு ஆபிரகாமின் விசுவாசத்தை நம்ம நினைக்கிறோம். அதனுடைய விசுவாச தன்மை வேறு, அவன் விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கிறான். ஆனால் இந்த ரெண்டு வசனத்தில் இங்கே மோசேயினுடைய விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவன் என்ன செய்தானாம்? சில காரியங்களை வெறுத்தானாம், சில காரியங்களை நேசித்தானாம். விசுவாசம் என்பது சில காரியங்களை விட்டுவிட வேண்டும், சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்று காரியத்தை அவன் விட்டு விடுகிறான். எதை விட்டு விட்டான் பாருங்க? பீப்புள் ஆஃப் ஈஜிப்ட், எகிப்தில் நான் ஒரு ராஜாவின் வீட்டில் இருக்கிற பெரியவன் என்பதை அவன் விட்டுவிட்டான். ரெண்டாவது பார்க்கிறோம், அந்த ராஜாவினுடைய அல்லது எகிப்தில் இருந்த உச்சக்கட்ட அவனுடைய மகிழ்ச்சி, யோசித்து பாருங்க, ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு ராஜகுமாரனுக்கும் உள்ள ஒரு மகிழ்ச்சி எவ்வளவு இருக்கும்! அவனை கண்டால் எல்லாரும் எழுந்து நின்று வணங்குவார்கள். அதை அவன் விட்டுவிட்டான். அவனுக்கு இருந்த பொக்கிஷங்கள், ஒருவேளை இன்னும் அவன் பல ஆண்டுகள் அங்கே இருந்திருப்பான் என்று சொன்னால் எகிப்திற்கு ஒரு நாள் அவனே தலைவனாக வந்திருக்கலாம். அவ்வளவு அவன் உயர்ந்த நிலையில் இருந்தான், அவ்வளவு சொத்துக்கள் இருந்திருக்கும், அவன் நினைத்ததை சாதித்திருக்கலாம். இவைகளை எல்லாம் அற்பமாக எண்ணினான். பிரியமானவர்களே, மோசேயின் விசுவாசம் என்பது தேவன் எதை விரும்பவில்லையோ, தேவன் எது அவனுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறாரோ அதை ஒதுக்கிவிட்டானாம். எதை சேர்த்து கொண்டான் பாருங்கள்? தேவ ஜனங்களோடு கூட பாடு அனுபவிப்பதை, அதில் தான் தேவ சித்தம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டான். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்திற்குள் தன்னை கொண்டு வந்தான். நானும் ஒரு தேவனுடைய மகன், நானும் தேவனுக்குரியவன் என்பதை மாத்திரமல்ல, தேவ ஜனங்களோடு கூட ஒரு ரட்சிப்பில் தன்னை இணைத்துக் கொண்டான். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமோ அந்த விடுதலை பயணத்தில் நானும் விடுவிக்கப்பட வேண்டியவன், இந்த எகிப்து அல்ல, எனக்கு ஒரு விடுதலை தேவை என்பதை நினைத்தான். எனவேதான் பிரியமானவர்களே, மோசேயினுடைய தனித்தன்மை என்னவென்று சொன்னால், இதுவும் வேணும் அதுவும் வேணும் என்று இன்றைக்கு நிறைய பேர் ஆசைப்படுவார்கள். ஆண்டவரே, எனக்கு உலகத்திலும் சில காரியங்கள் எனக்கு நன்மையாக இருக்கிறது, so let me have this also, at the same time give me something on your side. ஆனால் மோசே அப்படி அல்ல, இதை துச்சமாக அதை ஒதுக்கி வைத்துவிட்டு இன்னொரு பக்கம் ஆண்டவரிடத்தில் தேடிக்கொண்டான். இரண்டாவது காரியம் அவனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, எண்ணாகமும் புஸ்தகம் 12:7 சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவனுடைய தனித்தன்மையை பாருங்கள். 12:7 என் தாசனாகிய மோசே, அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நோ ஒன் எவர் காட் சச் எ டெஸ்டிமோனி. அவனுக்கு கிடைத்த அவ்வளவு பெரிய ஒரு சாட்சி வேதத்தில் யாருக்கும் சொல்லப்படவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், என் தாசன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ஆண்டவர் சொல்றார், இஸ் அ ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். தி ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் என்பதன் அர்த்தம் என்ன? ஒபீடியன்ட் டு மாஸ்டர், தன்னுடைய எஜமானனுக்கு முழுவதுமாய் தன்னை இணைத்து கொண்டவன், எஜமானனுடைய மனதின் வார்த்தையை புரிந்து செயல்படுகிறவன். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், ஒரு நல்ல உண்மையுள்ளவன் எப்படிப்பட்ட ஊழியக்காரன் பார்க்கும்போது, த ஃபெய்த்ஃபுல் ஸ்டீவர்ட், ஒரு உண்மையுள்ள ஒரு உக்கரான காரன் எப்படி இருக்கிறானாம், ரெகனைசஸ் த அத்தாரிட்டி ஆஃப் த மாஸ்டர், தன்னுடைய எஜமானருடைய அதிகாரத்தை முதலாவது புரிந்து கொள்கிறான், இரண்டாவது தன் எஜமானனுக்கு தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் மேன்மையை கொண்டு வருகிறான். மாத்திரமல்ல, தன் எஜமானனுக்கு அவனுடைய வாழ்க்கையானது, எஜமானர் நினைக்கிறார், என் வேலைக்காரன் என்னுடைய சொத்து, இந்த வேலைக்காரன் எனக்காக இருப்பான் என்று சொன்னால் என்னுடைய தொழிலோ என்னுடைய குடும்பமோ என்றென்றும் மகிழ்ந்திருக்கும் என்று சொல்லி உணர வைக்கிறவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மோசேயின் எதில் அவன் உண்மையுள்ளவனாக எடுத்துக்கொள்ளப்படன் என்று சொன்னால், அவன் எல்லா காரியத்திலும் மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனையும், மற்றவர்களுக்காக தேவ சமூகத்தில் வாதாடுவதும் அவன் தன் வாழ்க்கையின் நிலையாக வைத்திருந்தான். எனவேதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதன் சொல்லவில்லை இவன் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி, தேவன் சொல்லுகிறான். தட் இஸ் த யூனிக்னஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் மோசஸ். மோசேயின் வாழ்க்கையில் இருந்த தனித்தன்மை என் அதாவது மோசேயை குறி சொல்லும்போது அவன் எங்கும் உண்மையுள்ளவன். மாத்திரமல்ல இன்னொரு வார்த்தையும் தேவன் அங்கே பயன்படுத்துகிறார். 12வது அதிகாரம் அதே எண்ணாகவும் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். அது எப்படிப்பட்ட எவ்வளவு ஜனங்களுக்கு நடுவில் பூமியில் உள்ள சகல எல்லா ஜனங்களிலும் அவன் சாந்த குணம் உள்ளவன். பிரியமானவர்களே, இந்த சாந்த குணம் என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எங்கேயும் தனியாக செயல்படாது. இந்த சாந்த குணம் இது வந்து ஜஸ்ட் லைக் எ சால்ட், அது ஒரு உப்பு போல. எந்தெந்த ஆகாரத்தில் போட்டாலும் தன்னை மறைத்து கொண்டு ருசியை வெளியே கொண்டு வந்துவிடும். இந்த சாந்த குணம் என்பது என்ன செய்யும், தன்னை மறைத்து கொண்டு தான் இருக்கிற இடத்தில் மற்றவர்கள் வாழ்க்கையை ருசி உண்டாக்கும். ஒருவேளை தன்னுடைய சொந்த சகோதரி அவனுக்கு விரோதமாக பேசும் பொழுது அவன் என்ன செய்கிறான் தெரியுமா, அவளுக்காக ஜெபம் பண்ணுகிறான். 13வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மோசே, என் தேவனே, அவளை குணமாக்கும். யாரை? தன்னுடைய சகோதரியை. அவள் முதல் வசனத்தில் என்ன சொல்லுகிறாள் என்று சொன்னால், அங்கே மோசேக்கு விரோதமாக பேசுகிறான். இப்ப பாத்தீங்கன்னா பிரியமான, சாந்த குணம் என்பது சில பேர் நினைக்கிறாங்க சாந்த குணம் அப்படி சைலண்டா உட்கார்ந்து இருப்பது, சைலண்ட் குணம் அது வேற, சாந்த குணம் இல்லாது. இந்த சாந்த குணம் என்பது ஒருவர் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது சாந்த குணம் என்ன செய்யும், விரோதத்தை காண்பிக்காது, மாறாக அதை மாற்றி அமைக்கும். அவர்களுக்காக ஏன் அவர்கள் என்னை குறித்து இப்படி சொல்ல வேண்டும், நான் அவர்களுக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுகிறேன் என்கிற நிலைக்கு அது மாற்றி அமைக்கும். இந்த சாந்த குணத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, தன்னை குறைவாக மதிப்பீடு செய்யும் பொழுது, மோசே கிட்ட மாத்திரம்தான் கடவுள் பேசுவாரா, ஏன் எங்ககிட்டலாம் பேச மாட்டாரா, அவனை மிக குறைவாக மதிப்பீடு செய்யும் பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் காணப்பட்ட காரியம் என்னன்னா, அவங்க கிட்ட போய் ஃபைட் பண்ணலை, வா நீ கடவுள்கிட்ட பேசிப்பார், நான் கடவுள்கிட்ட பேசி பார்க்கிறேன் என்று போட்டா போட்டி போடவில்லை. மாறாக அவன் அமைதியாக இருக்கிறான். தேவன் சொல்றாரு, நான் அநேகரோட பேசுவேன், அநேகரோட பல சூழ்நிலைகள் பேசுவேன், ஆனால் என் தாசனாகிய மோசேயோடு நான் முகமுகமாக பேசுவேன். காரணம் என்ன தெரியுமா, அவன் தன்னிடத்தில் தனக்கு எதிர்த்து பேசுகிறவர்களோடு அவன் போராட போகவில்லை. அவன் சாந்த குணம் அவனுக்குள் அங்கே என்ன செய்தது என்று சொன்னால், அவனை அவன் இருக்கிற இடத்தை காட்டிலும் ஒரு நிலை உயர்த்தி தேவன் இறங்கி வந்து அவனை சாட்சி சொல்லும்படியாய் மாற்றி அமைத்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இதான் ரொம்ப முக்கியமான ஒரு கவனம். இது ஒருவேளை சாந்த குணம் தனிமையாக செயல்படுவதில்லை, அது என்ன செய்கிறது என்று சொன்னால், சாந்த குணம் அன்போடு இணைந்து கொள்ளும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகிறது, சாந்த குணம் கோபத்தோடு இணையும் பொழுது சரியான புரிந்து கொள்ளுதலை கொண்டு வருகிறது, சாந்த குணம் அமைதியோடு இணைந்து கொள்ளும் பொழுது தேவன் பேச ஆரம்பிக்கிறார். சாந்த குணமும் கத்திட்டே இருக்கிற குணம் அல்ல, அது அமைதியாக இருக்கும்போது நம்ம பேச வேண்டியதில்லை, கடவுள் பேச ஆரம்பிப்பார். பிரியமானவர்களே, இப்போ மோசேயின் வாழ்க்கையின் 2வது காரியம் த யூனிக்னஸ், 3 முக்கியமான தன்மை. 1, அவனிடத்தில் இருந்த விசுவாசம், தட் இஸ் தனித்தன்மை உள்ளது. 2வது, அவனுடைய உண்மைத்தன்மை. 3வது, அவனுடைய தாழ்மை, அதாவது சாந்த குணம். 3மே அவனிடத்தில் சிறப்பாகவே வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நிறைவாக மோசேயும் ஜனங்களும். 3வது காரியம், மோசேயின் வாழ்க்கையை 3வது பங்காக நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், மோசே நம் அனைவருக்குமே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். மோசே பிகம் த கிரேட் மாடல் ஃபார் பீப்புள் ஹூ ஆல் ஃபாலோ காட். தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கெல்லாம் மோசே ஒரு முக்கியமான மாதிரியாக இருக்கிறார் என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். மோசே இஸ் அ மாடல் டு வாக் வித் த லார்ட். தேவனோடு நடப்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். மோசே த்ரூ அவுட் இஸ் லைஃப் ஹி வாக்ட் வித் த லார்ட். முழுவதுமாய் தேவனோடு நடந்தார். வாழ்க்கையின் 3 வித்தியாசமான கட்டங்களை அவர் கடந்து வந்தார். முதல் கட்டம் என்னவென்று சொன்னால், மோசே முதல் நிலையில் ஹி லேர்ன் ஹி வாஸ் சம்படி. முதல் நிலையில், முதல் 40 ஆண்டு காலத்தில் மோசே தன்னை குறித்து என்ன நினைத்திருந்தார் என்றால் சொன்னான், நான் ஒரு மேனானவன், அல்லது ஐ எம் சம்திங் கிரேட். காரணம் என்ன, அவன் நினைத்ததற்கு தவறில்லை. ஏனென்றால் அவன் வளர்ந்த இடம், அவன் அனுபவித்த அனுபவங்கள், அவன் உண்ட நல்ல ஆகாரங்கள், அவனுக்கு கிடைத்த உயர் கல்வி, அவனுக்கு கிடைத்த உயர் அந்தஸ்து, அவன் வாழ்ந்த வாழ்க்கை நிலையெல்லாம் பார்க்கும்போது அவன் நினைத்தான், ஐ எம் சம்படி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, ஹீ வாஸ் ட்ரெயின்ட் இன் எகிப்தியன்ஸ் விஸ்டம். எகிப்திய ஞானத்தில் அவன் பேர் பெற்றிருந்தான். எகிப்தின் சகல கலைகளை கற்றவனாக இருந்தான். அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:20-21 வசனங்களை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 7. பாருங்கள், அவன் வாக்கிலும் செய்கைகளிலும் அவன் வல்லவன் என்று சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் ஹி வாஸ் அவன் தன்னை பார்க்கும்போது ஆல்வேஸ் ஹி ஹேட் அ தாட், நான் எல்லாம் தெரிந்தவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையும் அநேக நேரங்களில் அதுதான். நாம் நம்மை குறித்து அநேக நேரங்களில் நம்ம சிந்திக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய திறமைகள், படிப்பு, அந்தஸ்து, வாழ்க்கை நிலை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதெல்லாம் மோசேயினுடைய முதல் நிலையில்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறார், மோசே யூ நீட் டு டிராவல் மோர், நீ இன்னும் கடந்து செல்ல வேண்டும், உன் வாழ்க்கை பயணத்திற்கு இன்னொரு நிலை தேவை என்பதை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது ஒரு நிலை வருகிறது மோசேயின் வாழ்க்கை. அதே அப்போஸ்தலர் 7:23 29 ஸ்தேவான் சொல்லும் பொழுது மிக அழகாய் சொல்லுகிறார். மோசே தன்னை குறித்து புரிந்து கொண்ட ரெண்டாவது கரை என்ன தெரியுமா? ஹி லேர்ன் இஸ் நோபடி, நான் இப்பொழுது ஒன்றும் இல்லாதவன் என்பதை புரிந்து கொண்டான். 40 அவன் அங்கே எகிப்தியன் வீட்டை விட்டு அவன் ஓடுகின்றான். வண்ணாந்திரத்தில் அவன் வீட்டை இழந்து விட்டான். அவனோடு அன்பாக இருந்த ராஜ்யத்தை இழந்து விட்டான். நல்ல ஆகாரத்தை இழந்து விட்டான். பாதுகாப்பான சூழ்நிலை இழந்து விட்டான். சமுதாயத்தின் உயர்ந்த அந்தஸ்தை இழந்து விட்டான். அவன் இருக்கிறதிலேயே மிக எளிய வாழ்க்கையில் உள்ள மனிதர்கள் செய்கிற ஆடு மேய்க்கிற தொழிலுக்குள் வந்துவிட்டான். அவன் வாழ்க்கை முழுவதுமாய் மாறிவிட்டது. அவனுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது அவன் ஒரு சாதாரண வீட்டில் போய் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான். 2 பெற்றெடுக்கிறான். இப்போ அவன் மேன்மை பாராட்டுவதற்கோ தன்னை குறித்து உயர்த்துவதற்கோ ஒன்றும் இல்லாத ஒரு இடத்தில் வந்துவிட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில நேரங்களில் தேவன் ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பதாக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு சில காலங்கள் தேவன் நாம் இருக்கிற இடத்தை விட்டு கீழான நிலைக்கும் சில காலம் அனுமதிப்பார். ஆனால் அது தட் இஸ் நாட் கோயிங் டு பி த ஃபைனல். தேவன் ஒரு மனிதனை அழைத்து கொண்டுகிற பாதையில் சம்டைம் ஹி வில் மேக் அஸ் டு ஃபீல் தட் ஐ ஆம் நோபடி, நான் ஒன்றுமில்லாதவன். என் சிந்தனைகளில் என்னிடத்தில் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே இல்லை என்கிற நிலைக்குள்ளாக கொண்டு வரும். அந்த நிலையில்தான் 40 மோசே வாழ்ந்தான். ஒருவேளை அந்த 40 அவன் முதல் 40 அனுபவித்த இன்பங்கள் எல்லாம் தலைகீழாக மாறியது. ஆனால் நிறைவாக ஒரு நிலைக்குள்ளாக வருகிறான் மோசேயின் வாழ்க்கை. அங்கே அப்போஸ்தலர் 7:34-36 பார்க்கும்போது மோசஸ் லேர்ன் காட் கேன் டூ கிரேட் திங்ஸ் வித் நோபடி, ஒன்றும் இல்லாதவனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதை 40 அனுபவித்தான். இட் இஸ் நாட் அ ஜோக், அது ஒரு இது அல்ல. அவன் வாழ்க்கையில் அனுபவித்த ஏதோ ஒரு எதிர்பாராத நிலை அல்ல. 40 ஒவ்வொரு அணு அணுவாக தேவனை அனுபவித்தான். ஒவ்வொரு வார்த்தையாக வார்த்தைக்கு இடையில் இருக்கிற அமைதியின் சத்தத்தில் தேவனை உணர்ந்தான். தேவ சாயலை கண்டான். தேவனுடைய முகத்தின் பிரதிபலிப்பை கண்டான். தேவனோடு கூட நடந்தான். அவன் நினைக்கல, இந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு நான் வந்து ராஜா வீட்டில் நான் வளர்ந்தது தான் காரணம் என்று அவன் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொண்டான், நான் ஒன்றுமே இல்லாதவன், ஆனால் தேவனோடு கூட நடக்கும் பொழுது எல்லாம் முடியும் என்பதை அவன் காண்பிக்கிறான். என்னென்ன காரியம் செய்தான் சுருக்கமாக சொல்ல போனால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், தேவனுடைய வல்லமையை கண்டான். தேவனுடைய அற்புத அடையாளத்தை கண்டான். 40 வருடம் மக்களை வண்ணாந்திரத்தில் நடக்க நடத்தி செல்ல பெலனை கண்டான். செங்கடலை இரண்டாக பிளந்து கொடுத்தான். ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தின் எல்லை வரையிலும் அவன் ஜனங்களை வழி நடத்தி சென்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், அடிமைத்தனத்தை விற்று வெளியே கொண்டு வந்தான். மாத்திரமல்ல, அவனை கண்டவர்கள் பயந்தார்கள். அவன் ஒரு பயந்த மனிதன், இப்பொழுது மிக பலனுள்ள மனிதனாக இருக்கிறான். வேதம் சொல்லியது, அவனுடைய சரீரத்தில் ஒரு குறை கூட இல்லாத அளவிற்கு அவன் பார்வையும் மங்கவில்லை, அவன் பலனும் குறைவுபடவில்லை. அவனுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், பிகாஸ் ஐ எம் நோபடி ஸ்டில் ஐ கேன் பி வித் ஐ கேன் பி யூஸ்ட் பை காட். தேவனால் பயன்படுத்தப்பட கூடியவன் அல்லது பயன்படுத்துவதற்கு தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டவன் என்பதை அவன் புரிந்து கொண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதன் முடிவுதான், ஹி ஹேட் அ ஃபைனலி ஜாயின் வித் த ஹெவன்லி டீம். பரிசுத்தவான்களோடு கூட அவன் இணைந்து கொண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலங்களில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிற காரியம் இதுதான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட மோசேயின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், மோசே நம்மை தேவன் நம்மை வடிவமைப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கென்று ஒரு தனித்தன்மையை ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து உருவாக்கி கொள்ள வேண்டும். எந்த நிலையில் தேவன் நடத்தினாலும் தேவனோடு கூட இணைந்து நடக்க வேண்டும். கர்த்தர் நம்மையும் கூட அவருடைய மகிமைக்காக நடக்க அவர் கிருபை செய்வார். இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் நம்மை இந்த லெந்து காலங்களில் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென்.